அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 29 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் 7 இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் மீது பயண கட்டுப்பாடுகள் விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவு குறித்து மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹருல்லா தெரிவித்த கருத்து.
முஸ்லிம் சமூகத்தின் மீது தொடர்ந்து அவருக்கு எதிரான எண்ணம் இருக்கின்றது, அதனுடைய வெளிப்பாடாகவே தான் இந்த நடவடிக்கையை பார்க்கின்றேன்.
ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்களில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க நடிகர் சிம்பு விடுத்த கோரிக்கை.
அப்ப அங்க இருக்கக்கூடியவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க சிலம்பரசனையும் அரெஸ்ட் பண்ணனும்
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கையை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாடி இளம்பருதி.
அமெரிக்க அகதிகள் திட்டத்தை நிறுத்திவிட்டு 7 முஸ்லீம் நாடுகளின் மீதான மக்களுக்கு தற்காலிக தடை விதித்திருக்கும் அதிபர் டொனால்டு டிரம்பின் முடிவை ஜெர்மனி சான்சலர் ஏங்கலா மெர்க்கல் கண்டித்திருக்கிறார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்பதை வைத்து குறிப்பிட்ட வம்சாவளி மக்களை அல்லது குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களை பொதுவான சந்தேகத்தில் பார்ப்பதை நியாயப்படுத்த முடியாது என்று மெர்க்கல் நம்புவதாக அவருடைய செய்தி தொடர்பாளர் ஸ்டெபன் சைஃபார்ட் கூறியிருக்கிறார். மக்களின் நாட்டை வைத்து முத்திரை குத்துவது என்பது பிளவுபடுத்தும் தன்மை கொண்டது, தவறானது என்று பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் போரிஸ் ஜான்சன் ட்விட்டர் பதிவிட்டுள்ளார். போரிஸ் ஜான்சனுக்கு அடுத்ததாக லண்டன் மேயராக வந்துள்ள சாதிக் கான் இந்த தடையை கேவலமானது என்றும் கொடூரமானது என்றும் விவரித்திருக்கிறார்.
அமெரிக்காவின் எல்லைகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் என்றும் நாட்டுக்குள் நுழைவோரை பற்றிய தீவிர ஆய்வு தேவை என்றும் ட்விட்டர் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள டிரம்ப் தன்னுடைய நடவடிக்கைகளை நியாயப்படுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் குடியேற்ற சூழ்நிலை மிக மோசமான நிலையை ஏற்படுத்தியிருப்பதாக டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் அதிபரின் இந்த ஆணையை நடைமுறைப்படுத்துவதில் கவனம் தேவை என்று அமெரிக்க செனட் அவையில் பெரும்பான்மையாக இருக்கும் குடியரசுக் கட்சியின் தலைவர் மிச்சர் மெக்கனால் வலியுறுத்தியுள்ளார்.
மத்திய ஏமனில் அமெரிக்க கமாண்டோக்கள் நடத்திய தாக்குதல் சம்பவம் ஒன்றில் 40 மேற்பட்ட அல் கைதா தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக ஏமன் அதிகாரிகள் மற்றும் பழங்குடியின தகவல்கள் தெரிவிக்கின்றன. அல்பைடா மாகாணத்தில் நடைபெற்ற இராணுவ நடவடிக்கையில் பல அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாக்லா மாவட்டத்தில் 45 நிமிடங்களுக்கு நீடித்த இந்த சண்டையில் பலியானவர்களின் 3 அல் கைதா தலைவர்களும் அடங்குவார்கள். ஆனால் இந்த தாக்குதல் நடவடிக்கை குறித்து இதுவரை அமெரிக்கா உறுதிப்படுத்தவில்லை.
மலேசிய படகு ஒன்றில் காணாமல் போன 25 சீன குடிமக்களை உயிருடன் கண்டுபிடித்து விட்டதாக மலேசியாவில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் அதில் இன்னும் 6 பேர் காணாமல் போயுள்ளதாக மலேசிய அரசின் அமைச்சர் டடுக் பங் யூக் மிங் கருத்து தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மலேசியாவின் கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானங்கள் கடல் பகுதியில் பெரும் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளதாக மலேசியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷாஹிதீன் கசிம் கருத்து கூறியுள்ளார். மீட்பு நடவடிக்கைகளுக்கு சீரற்ற கடுமையான வானிலை பெரும் தடையாக அமைந்துள்ளன.
மியான்மரில் ஆளுங்கட்சியான NLD எனப்படும் ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சியை சேர்ந்த முன்னணி உறுப்பினர் ஒருவர் யங்கூன் விமான நிலையத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆங் சான் சூச்சி தலைமையிலான NLD கட்சியில் சட்ட ஆலோசகராக முன்னணி முஸ்லீம் உறுப்பினர்களில் ஒருவராகவும் கோனி விளங்கி வந்தார். மியான்மரின் ரோஹிஞ்சா சிறுபான்மை இனத்திலிருந்து சில தலைவர்கள் மற்றும் பிற முஸ்லீம் தலைவர்களுடன் இந்தோனேஷியாவுக்கு அரசு தலைமையிலான பயணம் ஒன்றை மேற்கொண்டு விட்டு நாடு திரும்பிய நிலையில் அவர் தலையில் சுடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
காணாமல் போய் 3 வாரங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் செயற்பாட்டாளர் அசீம் சயீத் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். தன்னுடைய உயிருக்கு பயந்து சயீத் நாட்டை விட்டு சென்று விட்டதாக அவருடைய தந்தை கூறியிருக்கிறார். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் காணாமல் போன 5 மனித உரிமைகள் செயற்பாட்டர்களில் இவரும் ஒருவர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். 7 இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வரும் அகதிகள் மற்றும் பயணிகள் மீது பயண கட்டுப்பாடுகள் சுமத்திய ஆணையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ள நிலையில் இதுகுறித்து மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லாலிடம் கேட்டேன்.
அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடவை பிடிப்பான் என்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. அது டொனால்டு டிரம்புக்கு தெளிவாக பொருந்தும். அதனுடைய வெளிப்பாடாகவே தான் அமெரிக்க அதிபருடைய இந்த நடவடிக்கையை பார்க்கின்றேன். இது முழுக்க முழுக்க அவருடைய உள்ளத்தில் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கோட்பாட்டினுடைய முஸ்லிம் விரோத வன்னெஞ்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது. சிரியா, சூடான், சோமாலியா, ஈரான், ஈராக், லிபியா, யமன் ஆகிய நாடுகளை அவர் தேர்ந்தெடுத்து இதற்காக ஒரு தடை விதித்திருக்கின்றார். இதே போன்று ஒரு முஸ்லிம் ரெஜிஸ்ட்ரி, முஸ்லிம் பதிவகம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தும் அமெரிக்காவிலே பல்வேறு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. முஸ்லிம் சமூகத்தின் மீது தொடர்ந்து அவருக்கு வந்து எதிரான எண்ணம் இருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடாகவே தான் இந்த நடவடிக்கையை பார்க்கின்றேன்.
ஒரு நாட்டின் அதிபருக்கும் அரசுக்கும் அந்நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக சில முடிவுகளை எடுக்க முழு உரிமையும் உண்டு. இந்த முடிவு இந்த 7 இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வரும் அகதிகள் மற்றும் பயணிகள் மீது சுமத்தப்பட்ட பயண கட்டுப்பாடுகள் என்பது அந்த நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லவா?
இல்ல, ஒரு அரசுக்கு மிகப்பெரிய கடமைகள் உண்டு. தன்னுடைய நாட்டின் பாதுகாக்கக்கூடிய உரிமையும் அதற்கு உண்டு. அதுல மாற்றுக்கருத்து நிச்சயமாக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு அரசாங்கம் நிச்சயமாக யார் நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் என்பதை அடையாளம் காணக்கூடிய மிக துல்லியமான புலனாய்வு துறையும் அமெரிக்காவிடம் உண்டு. எனவே அவற்றையெல்லாம் பயன்படுத்தி அப்படி அந்த நாட்டுக்கு எதிராக வரக்கூடிய அகதிகள் செயல்படுவார்களே என்றால் அவர்கள் நிச்சயமாக கையாள முடியும். ஆனால் இதை நான் ஒரு தொடக்கமாக தான் கருதுகின்றேன். முதலில் இந்த 7 முஸ்லிம் நாடுகள், இதை தொடர்ந்து மற்ற முஸ்லிம் நாடுகளும் நிச்சயமாக இடம்பெறும். இதனுடைய விளைவு என்னவென்றால், அமெரிக்காவில இன்று வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி சொல்கிறது, ட்ரம்ப் எங்கள் பக்கம் இருக்கின்றார், இனி உங்களுக்கு இந்த நாட்டிலே இடமில்லை என்று ஒரு இனவெறியர் ஒரு முஸ்லிம் பெண்ணை தாக்கிய சம்பவமும் நடைபெற்றிருக்கின்றது. எனவே ஒரு பொறுப்புணர்வு உள்ள ஒரு அதிபர் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு இதுவல்ல.
டொனால்ட் ட்ரம்பின் இந்த நடவடிக்கை தொடக்கம் என்றால், எதிர்காலத்தில் இது இந்தியாவுக்கு ஏதேனும் பாதிப்பை உண்டாக்குமா? இந்தியாவிலிருந்து அமெரிக்க விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் ஏராளமானவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் உண்டு. அப்படி இருக்கும்போது இந்தியாவை எந்த அளவு இது பாதிக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்?
நிச்சயமாக கூகுள் சிஓ சுந்தர்பியர் அவரே மிக தெளிவாக ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டித்திருக்கின்றார். நிச்சயமாக பல்வேறு துறைகளில் ப்ரொபஷனல்ஸ்களாக நிபுணர்களாக இருக்கக்கூடியவர்களையும் இது காலப்போக்கில் பாதிக்கும். ட்ரம்புடைய இந்த நிலைப்பாடு இப்படியே தொடர்மையானார்.
பேராசிரியர் ஜஃபருல்லா அளித்த பேட்டி அது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்களில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என நடிகர் சிம்பு கோரிக்கை வைத்துள்ளார். இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்களில் ஈடுபட்ட காரணத்திற்காக கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என கோரியுள்ள நடிகர் சிம்பு, தனது கோரிக்கை ஏற்கப்படாத பட்சத்தில் தான் புதிய போராட்டத்தை துவக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என கூறியுள்ளார்.
நான் அப்ப மெரினாக்கு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்திருந்தா நானும் அப்ப அந்த மெரினால நின்று இருப்பேன். அப்ப அங்க இருக்கக்கூடியவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க சிலம்பரசனையும் அரெஸ்ட் பண்ணனும். நானும் வந்து அதுக்கு ஒரு காரணம் தான். என்ன அரெஸ்ட் பண்ணாம அவங்கள மட்டும் அரெஸ்ட் பண்றதுன்றது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. அப்ப என்ன அரெஸ்ட் பண்ணலையா, அவங்க எல்லாரும் ரிலீஸ் செய்யப்படணும்
என்றார் நடிகர் சிம்பு. சென்னையில் இன்று செய்தியாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்த நடிகர் சிம்பு ஜல்லிக்கட்டுக்காக நடைபெற்ற போராட்டம் குறித்தும் பேசினார். அப்போது யாருடைய தலைமையையும் ஏற்காமல் மக்கள் ஒன்று கூடி நடத்திய இந்த போராட்டம் அறவழியில் நடைபெற்றது என குறிப்பிட்டார். மேலும் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்களை கலவரத்தில் முடிக்க திட்டம் தீட்டப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சிம்பு அப்போது குற்றம் சாட்டினார். இதற்கிடையே ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நடைபெற்ற கைது நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து பேசியதாக இன்று செய்தியாளர்களிடையே பேசிய நடிகர் இயக்குனர் லாரன்ஸ் தெரிவித்தார்.
வேற யாரோ தப்பான முறையில் நடந்திருந்தா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுல நியாயம் இருக்கு. வன்முறையை தூண்டி விடுறவங்க மேல ஆக்ஷன் எடுத்தா நியாயம் இருக்கு. பொதுமக்கள் மேலும் அப்பாவி மக்களும் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலையும் அப்புறம் லேடிஸ் மேலையும் கையை வச்சு அவங்களெல்லாம் அடிச்சு அதெல்லாம் பண்றது நியாயம் இல்லாத ஒரு விஷயம்
என்றார் நடிகர் லாரன்ஸ். தமிழக திரையுலகை சேர்ந்தவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டத்திற்கு தொடர்ந்து துணை நின்றுள்ள சூழலில் தற்போது இதே விவகாரத்தில் கைதாகியவர்களை விடுவிக்க கோரியும் அவர்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்ப துவங்கியுள்ளார்கள்.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தியரங்கம் தொடர்கிறது. திமுக தலைவர் கருணாநிதி நினைவு இருந்தும் நினைவு இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டுள்ளார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியுள்ளதாக செய்திகள் வந்துள்ள நிலையில் இது குறித்து திமுகவின் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவனிடம் கேட்டேன்.
அவர் வீட்டிலே இருக்கிறார். நாங்கள் நாள்தோறும் போய் அவரை சந்தித்து விட்டு வருகிறோம். அவரிடம் செய்திகள் பல செய்திகளை சொல்லிவிட்டு வருகிறோம். உடல் நலமற்ற நிலையிலே அவர் வீட்டிலேதான் இருப்பார். உடல் நலம் இல்லாத ஒருவர் வீட்டில இருக்கும் பொழுது அவர் சிறையில இருக்கிறார் என்று சொல்வது எந்த அளவுக்கு நாகரிகமான சொல் என்று எனக்கு தெரியவில்லை.
தமிழகத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் கருணாநிதி அவர்களிடமிருந்து அறிக்கைகள் வெளிவரும். தற்போது 10 நாட்களுக்கு மேல் ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழகத்தில் நடந்து வந்த சூழலில் அவரின் சார்பாக எந்த அறிக்கையும் வெளிவரவில்லை. முக ஸ்டாலின் செயல் தலைவராக பதவியேற்றதிலிருந்து கருணாநிதி அவர்களிடமிருந்து பெரும்பாலும் அறிக்கைகள் எதுவும் வெளிவரவில்லை. அந்த ஆதங்கத்தில் வைகோ அவர்கள் இதை சொல்லியிருக்கலாம் அல்லவா?
அதில் ஆதங்கப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அவருக்கு என்ன வியாதி என்பது நாங்கள் எந்த தலைவர் கலைஞர்களுடைய நோய் குறித்து எந்த மறைமுகமான செயலும் இல்லை. மிக வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறோம். அவருக்கு சளி அதிகமா இருக்கிற காரணத்தினாலே ஒரு குழாய் மூலமாக அந்த சளியை அகற்றும் பணி இருக்கிறது. அந்த குழாய் பொருத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவரால் பேச முடியவில்லை. பேச முடியாத நிலையில் அவர் ஒரு அறிக்கையை தயாரிப்பு என்பது எளிதான ஒன்று அல்ல. அவருடைய அறிக்கை என்பது அவருடைய சிந்தனையாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் எழுதி கொடுத்து அவருடைய பெயரிலே வெளிவிடுவது நாகரிகமில்லை. அதை அவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே இந்த சூழ்நிலையிலே அவரால் அறிக்கை வெளியிட முடியவில்லை. அதே நேரத்தில் நடவடிக்கை அன்றாட அரசியல் தேவைகளுக்கு ஏற்ப அறிக்கைகள் வெளிவர வேண்டும் என்ற காரணத்தினாலே முக ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிடுகிறாரே தவிர இதிலே மறைப்பதற்கோ ஒழிப்பதற்கோ ஒன்றும் இல்லை. வைகோ யார் மீது உள்ள கோபத்தை இங்கே காட்டுகிறார் என்றும் புரியவில்லை.
கிளாடியேட்டர் அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து மேற்கோள் காட்டி தனது தந்தையிடம் மகன் தன்னை அரசனாக்க கோரிக்கை வைப்பார். அப்போது தந்தை உனக்கு தலைமையேற்கும் பண்புகள் இல்லை என்று மறுத்து விடுவதால் ஆத்திரமடைந்த மகன் தந்தையை கொலை செய்யவும் துணிவார். ஆனால் அதற்காக இதை தொடர்பு படுத்த வேண்டாம் என்று வைகோ கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவித்துள்ளன. இது பற்றி உங்கள் கருத்து என்ன?
மறுபடியும் இது இதிலே வெளிப்படையாக தெரிவது அவருடைய ஆத்திரத்தை தவிர ஒரு தலைவருக்குரிய பண்பாக எனக்கு தெரியவில்லை. ஒரு கட்சியிலே, ஒரு மாபெரும் கட்சியிலே இவ்வளவு மூத்த தலைவர்கள், ஒரு பொதுச் செயலாளர் மற்ற பல தலைவர்கள் இருக்கிற ஒரு கட்சியிலே கட்சியை இந்த வகையிலே கைப்பற்ற முடியுமா? அதுவும் ஒரு ஜனநாயக அமைப்பிலே இந்த வகையிலே கைப்பற்றப்படி யாராவது முயற்சி செய்வார்களா என்பது கூட தெரியாமல் அவர் பேசுகிறார்.
டிகேஎஸ் இளங்கோவன் அளித்த பேட்டியது இனி விளையாட்டு கண்ணோட்டம். தனது 18வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்று ரோஜர் ஃபெடரர் சாதனை படைத்துள்ளார். இது தொடர்பான செய்தியை தருகிறார் மரியம் மைக்கேல்.
மூத்த நட்சத்திர ஆட்டக்காரர் ரோஜர் ஃபெடரரும் ரஃபேல் நடாலும் மோதிய ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் ஃபெடரர் வெற்றி பெற்றுள்ளார். இந்த போட்டியில் 6-4, 3-6, 6-1, 3-6, 6-3 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலிய ஓபன் கோப்பையை ஃபெடரர் வென்றுள்ளார். இந்த கோப்பையை வென்றதன் மூலம் 18 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளை வென்று ஃபெடரர் சாதனை படைத்திருக்கிறார். இதுவரை சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் 17 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களையும் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் 14 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களையும் ஏற்கனவே வென்றவர்கள். 1974 பிறகு கிராண்ட்ஸ்லாம் இறுதிப் போட்டியில் விளையாடிய மூத்த வீரர் என்ற பெருமையை 35வது வயதில் இந்த போட்டியில் விளையாடியுள்ள ரோஜர் ஃபெடரர் பெற்றுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபனில் 2009 ஃபெடரரை வீழ்த்திய நடால் முதல் முறையாக பட்டம் வென்ற பின்னர் 4வது முறையாக இந்த போட்டியின் இறுதி சுற்றில் விளையாடியுள்ளார். நடாலும் ஃபெடரரும் இதுவரை 8 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் நேருக்கு நேர் மோதியுள்ள நிலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 9வது முறையாக இந்த போட்டியில் நேருக்கு நேர் போட்டியிட்டு விளையாடியுள்ளனர். இந்த போட்டியில் வென்றதால் 18வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றுள்ள அதே நேரத்தில் ஆஸ்திரேலிய ஓபனில் 5வது பட்டத்தை கைப்பற்றியவராக ஃபெடரர் மாறியுள்ளார். கடந்த 4.5 ஆண்டுகளாக கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் ஃபெடரர் பட்டம் வெல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
மரியம் மைக்கேல் வழங்கிய குறிப்பது. தற்போது கிடைத்த செய்தி, நாக்பூரில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற 145 ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற நிலையில் 8.3 ஓவர்களின் முடிவில் இங்கிலாந்து அணி 2 விக்கெட் இழப்புக்கு 58 ரன்கள் எடுத்து தொடர்ந்து ஆடி வருகிறது. இந்த ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 8 விக்கெட்கள் இழப்புக்கு 144 ரன்கள் மட்டுமே எடுத்தது. பின்னர் தொடர்ந்து இங்கிலாந்து அணி தனது ஆட்டத்தை தொடர்ந்து வருகிறது. இங்கிலாந்து அணி வெற்றி பெற 11.2 ஓவர்களில் 86 ரன்கள் எடுக்க வேண்டும். அதன் கைவசம் 8 விக்கெட்கள் உள்ளது. இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த 1 வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எமது உள்ளூர் அஞ்சல் முகவரிகளான பிபிசி அஞ்சல் பட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 83 மற்றும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பட்டி எண் 654 கொழும்பு ஆகிய முகவரிகளுக்கு அனுப்பலாம். உங்கள் கருத்துக்கள் நேயர் நேரம் பகுதியில் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.